SBS தமிழ்.
வணக்கம் வித்யாதரன் அவர்களே.
வணக்கம்.
இப்போ இலங்கையை பொறுத்தளவில் அதிபர் மைத்ரிபால சிறிசேன நாடாளுமன்றத்தை தானே கூட்டியிருக்கணும், அதுக்கு பதிலாக ஏன் வந்து நாடாளுமன்றத்தை கலைச்சார் அவர், அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
நாடாளுமன்றத்தில் அவர் பெரும்பான்மையை பெற்றிருந்த ஒரு அதிபர் பிரதமரை திடீரென்று பதவி நீக்கி விட்டு இன்னொருவரை பிரதமராக நியமித்தார். அதுவே சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு சட்டத்திற்கு இருந்த காரணத்தினாலே அது ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அதற்கிடையிலே அவர் கொண்டு வந்த பிரதமர் நாடாளுமன்றத்தை பெரும்பான்மையை பெறுகின்ற நிலைமை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்த இக்கட்டிலே சபாநாயகர் நாடாளுமன்றம் கூடும்போது பெரும்பான்மை வாக்கெடுப்பின் மீது ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார் என்று செய்து வந்த நிலையிலே ஏற்பட்டுள்ள அரசியல் நடவடிக்கையை சமாளிப்பதற்காக அவர் நாடாளுமன்றத்தை கலைத்திருக்கிறார். ஆனால் அது செல்லுபடி தன்மை உடையதா என்பது இனிமேல் தான் ஆராயப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது.
இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அதிகமான சட்டத்தரணிகள் அல்லது சட்ட வல்லுநர்கள் வந்து இது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது, இந்த நாடாளுமன்ற கலைப்பு செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வேளையில் வந்து முன்னாள் தலைமை நீதிபதி சரத்தின் சில்வா போன்றவர்கள் இது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளருங்கிற வகையில் உங்களுக்கு எப்படிப்படுது?
வழக்கமாக முன்னாள் பிரதம நீதியரசர் பதவியில் இருக்கின்றவர்கள் கூறுகின்ற கருத்தை பின்னால் வருகின்ற நீதிமன்றங்கள் நீதியரசர்கள் ஒரு வழிகாட்டு கருத்தாக கொள்வது வழக்கம். ஆனால் இலங்கையினுடைய அரசியலிலே கடந்த 25-30 வருடங்களிலே அரசமைப்பை அதனுடைய வியாக்கியானத்தை குழப்பி மிகப்பெரிய கேவலமான நிலையை ஏற்படுத்தி அந்த ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்தவர் சரத்தின் சில்வா. ஆகவே அவருடைய கருத்தை இருக்கின்ற நீதியரசர்களோ அல்லது நீதிமன்றங்களோ பெரிதாக அலட்டிக் கொள்ளும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய தீர்ப்புகள் அத்தகைய பல குழப்பங்களை நமக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆனால் இந்த சர்ச்சைக்குரிய விடயத்திலே ரெண்டு தரப்பு கருத்துகளிலும் சில நியாயங்கள் இருப்பதாகப்படுகின்றது. ஒன்று, திட்ட தெளிவாக அரசமைப்பு அதனுடைய 19வது திருத்தம் நாடாளுமன்றத்தை அதனுடைய 1வது கூட்டத்தொடரிலிருந்து 4.5 வருடங்கள் முடியும் வரை ஜனாதிபதியால் கலைக்க முடியாது என்று திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது 19வது திருத்தத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அதிகாரத்தை பதிக்கின்ற ஒரு விடயமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்மை காலம் வரை கூட பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி ஒருவர் அவரும் சேர்ந்து தன்னுடைய அதிகாரத்தை பறித்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவன் நான் மட்டுமே என்று தன்னுடைய அந்த நடவடிக்கையை பாராட்டி வந்தவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த விடயத்திலே என்னவென்றால், இந்த 4.5 வருட காலத்தின் பின்னர் தான் கிடைக்கலாம் என்ற விவகாரம் இந்த 19வது திருத்த சட்டம் முதலிலே கொண்டு வரப்பட்ட போது அதனுடைய மூல விடயத்திலே இருக்கவில்லை. உயர் நீதிமன்றம் ஆராய்ந்து இன்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களின் அடிப்படையிலே 3/2 பெரும்பான்மையோடு மாத்திரம் நிறைவேற்றுவதாயின் இன்னென்ன விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னதன் பின்னர் இறுதியிலே அரசமைப்பு வடிவம் நாடாளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்படும் போது செலுத்தப்பட்ட உச்சரித்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதாவது மூலமாக அடிப்படையான 19வது திருத்தத்திலே உயர் நீதிமன்றத்தினால் பரிசீலிக்கப்பட்ட வாசகம் அல்ல இது என்று ஒரு சர்ச்சை இருக்கின்றது. ஆகவே இது பின்கதவால் நுழைக்கப்பட்ட ஒரு விடயமாக அர்த்தப்படுத்தப்படுகின்றது சில சட்ட வட்டாரங்கள். ஆனால் அரசமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டு நீண்ட காலம் நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றை அது அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலே தவறாக அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்று இப்போது வியாக்கியானம் சொல்வதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் வெளிப்படையாக பார்த்தால் 4.5 வருடங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பது என்பது ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பது திட்ட தெளிவானது, வெளிப்படையானது, மிக தெளிவானது. ஆகவே உயர் நீதிமன்றம் இதிலே ஒரு நெருக்கடியான ஒரு தீர்ப்பு ஒன்றை காண வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. அடுத்தது எனக்குப்பட்ட சந்தேகம் என்னவென்றால், வழக்கமாக சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான தேதிகள் வேட்புமனு தேதிகள் போன்றவற்றை அறிவிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இருக்கத்தக்கதாக ஜனாதிபதியே அதை வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா?
நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மகிந்த தேசப்பிரியாவும் கூட நீதிமன்றத்தின் படிதான் தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா?
ஆமாம், அது நிச்சயமானது. ஏனென்றால் இது ஒரு தெளிவு, அதாவது வெளிப்படையாக இருக்கின்ற ஒரு வாசகத்தை தேசிய அரசியல் பிரச்சனை என்ற ஒன்றை சுற்றி அதன் அடிப்படையிலே தனக்கு அதிகாரம் இருப்பதாக ஜனாதிபதி கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் இதிலே தேசிய அரசியல் நெருக்கடி என்ன என்றால், அவருக்கு விருப்பமான ஒருத்தர் பிரதமராக இருக்கக்கூடாது என்பதுதான் தேசிய அரசியல் பிரச்சனையா நெருக்கடியா, அதனால் ஏற்படுகின்ற சிக்கலை நெருக்கடி ஆக்கலாமா என்று உயர் நீதிமன்றம் சில வேளைகளை விசாரிக்கக்கூடும். ஜனாதிபதிக்கு விருப்பமானவர் தான் பிரதமராக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தேசிய நெருக்கடி என்றால் நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய அரசியல் நீண்ட காலம் எப்போதுமே தேசிய அரசியல் நெருக்கடிக்குத்தான் இருக்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகரும்.
இந்த அரசியல் நெருக்கடியை பார்த்தா கூட இது வந்து ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் நடக்கிற ஒரு அரசியல் போர் வேணா எடுத்துக்கலாம். இந்த நிலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்களும் நீதிமன்றம் செல்கின்றோம், வழக்கு தொடுக்கிறோம்னு போகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தரப்புகளுக்கும் உரிமை உண்டு. நான் நினைக்கிறேன் இதிலே கூட்டமைப்பு செய்வதிலே தவறில்லை. கூட்டமைப்பு ஒரு வலிமையான நிலையிலே இந்த நாடாளுமன்றத்தில் இருந்தது. பல அமைதி முயற்சிகள் போன்றவற்றை சமாதான தீர்வுக்கான திட்டங்களிலே முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டது. பெரிய வலிமையை அதற்கு செலவழித்திருக்கின்றது. நீண்ட கால கூட்டங்கள், நீண்ட மலையை கல்வி எளியை பிடித்த மாதிரி ஒரு நகல் வடிவத்தை எடுக்கின்ற அளவுக்கு, அரசமைப்பு புதிய நகல் வடிவத்தை எடுக்கின்ற அளவுக்கு மிக ஆழமாக வேலை செய்திருக்கின்றது. அதே கூட்டமைப்பும் அந்த உரிமையை பிரயோகிக்க வேண்டும். அதை ஒருமனே பார்த்திருந்தால் நான் நினைக்கிறேன் ஜனநாயகத்தை நிறைவேற்ற அதிகாரம் அல்லது ஆட்சியில் இருப்பவர்கள் தங்கள் என்னப்படி சுழட்டி விளையாடுவதற்கு இடமளிக்காமல் வழங்கப்படுவது நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும், ஒவ்வொரு நாட்டின் பிரிவு ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை. அதை பிரிவைப்பதில் தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
நிறைவாக இந்த அரசியல் நெருக்கடி பரபரப்பு வந்து தமிழர் தரப்பு பொறுத்தளவில் நீங்கள் ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா, அல்லது ஒரு வாய்ப்பாக அமைய போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா?
இது நான் நினைக்கிறேன் மிக பின்னடைவு, மிக இக்கட்டான ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தமிழர்களை மீண்டும் தேர்தல் களத்திலே பிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே பல தடவை அண்மை காலமே சொல்லி வந்திருக்கிறேன், ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே தமிழர்கள் இருக்கின்றதால் தலைவர்கள் தங்களுக்குள் வேறுபாடுகளை மறைந்து ஐக்கியமாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அது ஐக்கியமாகாதவரை எங்களை தென்னிலங்கை தொடர்ந்தும் மோசமாக பாதித்து கொண்டே இருக்கும். 2009 யுத்தத்துக்கு பின்னர் இருந்த இக்கட்டிலும் விட மிக மோசமான இக்கட்டிலே நோக்கி நாங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேர்தல் என்பது சட்டியிலிருந்து அடுப்புக்குள் விழுகின்ற ஒரு நிலையாக தமிழர்களுக்கு மாறப்போகின்றது. இந்த மோதல்கள், பிரிவுகள், பல அணிகள், அதனால் எங்களுடைய வலிமை எங்களுக்கு எட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வலிமையும் இழந்து போகின்ற ஒரு நிலைமை வரும். அந்த நாடாளுமன்ற வலிமை ஒன்றுதான் எங்களுடைய வலிமை என்று சொல்லி அதையே காட்டி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை கூட்டமைப்பு தொடர்கின்ற இக்கட்டும் கூட தொடரும். அதற்காக திருப்பி திருப்பி கூட்டமைப்புக்கு தமிழர்கள் போட வேண்டிய ஒரு கடப்பாடும், அதை கூட்டமைப்பு தனக்கு அரசியல் லாபமாக கருதிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யாமல் அல்லது மக்களுடைய குரலை உள்வாங்காமல், மக்களுடைய கருத்தை உள்வாங்காமல், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்வாங்காமல் ஒரு சிலர் மாத்திரம் தங்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தமிழருடைய பிரச்சனையை கொண்டு நடத்துகின்ற எதிர்ச்சாதிகார அரசியலுக்கும் இந்த ஒற்றுமை பற்றிய வலியுறுத்தல் பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன்.
மிக நன்றி வித்யாதரன் அவர்களே.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil